உழவர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய உடங்கணிந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வேளாண்மை பற்றி மிகவும் பரவலாக பேசப்படுகிறது. அந்த இயற்கை வேளாண்மையை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் இயற்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை பார்க்கின்ற பொழுது மிக அதிசயமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நமக்கு தெரிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த 85 லட்சம் உயிரினங்களில் மிக நுண்ணிய மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள கிருமிகள், அது பாக்டீரியா போன்றவை, அவை வந்து வைரஸ் போன்றவை, அதையெல்லாம் பார்க்கவே முடியாது. அதில் தொடங்கி பிறகு மிகப்பெரிய உயிரினமான திமிங்கலம் போன்றவை அடங்கும். ஆனால் இவை எல்லாமே 5 அறிவு உடையவை. மனிதருக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்கிறது. தொல்லாப்பியர் சொன்னது போல மாவும் மாக்களும் ஐயறிவினவே, மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 80 லட்சம் உயிர் ராசிகள் ஜீவராசிகள் சொல்ல சமையல்ல இதில் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்றவை பிரிக்கப்படுகின்றன. இதில் ஓரறிவு உள்ளவை மரம், செடி, கொடி போன்றவை. அவை இருக்கிற இடத்துலேயே இருக்கும், நகர்ந்து வேறு இடத்துக்கு செல்ல முடியாது. அது ஓரறிவு. அந்த ஒரு அறிவுக்கு பெயர் தொடு உணர்ச்சி என்று பெயர். அதுக்கு அடுத்தது தொடு உணர்ச்சி பிளஸ் முகர்ச்சி, அது மோந்து பார்த்தால் புரிஞ்சக்கூடிய தன்மை. அது அதை விட சின்ன சின்ன உயிரினங்கள், அது டாட்போன்னு சொல்லக்கூடிய, தலைப்பிரட்டைன்னு சொல்லக்கூடிய அவை போன்றவர்களுக்கு அந்த 2வது அறிவு இருக்கிறது. அதை விட கொஞ்சம் பெருசாக போனால் மீன் போன்றவை அல்லது பாம்பு போன்ற அந்த இனங்கள், அவைகளுக்கு 3 அறிவு இருக்கிறது. தொடு உணர்ச்சி, பார்வை பிளஸ் முகர்ச்சி 3 இருக்கிறது. அதற்கு மேலே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போனால் பறவைகள் போன்றவை, இவைக்கு தொடு உணர்ச்சி, பார்வை, முகர்ச்சி, கேட்டல் ஆகியவை இருக்கின்றது. இதற்கு மேலே 5வது அறிவு தான் சுவை என்பது. இப்போ விலங்குகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சுவை இருக்கிறது. அதனால் தொடு உணர்ச்சி, பார்வை, முகர்ச்சி, கேட்டல், சுவை, இந்த 5. அதாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லுகின்றோமோ அந்த 5 பொறிகள், பிறகு 5 புலன்கள் இவையோடு சம்பந்தப்பட்டவை. இதில் பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த கேட்டல் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுக்குன்னா சிலருக்கு கேட்கும் தன்மை இல்லை. கச்சதியின்னு பாம்புக்கு சொல்கிறோம், பாம்பு கேட்கும் தன்மை இல்லை சொல்கின்றோம். அது கொஞ்சம் சரசரப்பு கேட்டவுடனே போயிடும். ஆனால் அது வந்து அதிர்வு வைத்து கொண்டு போகிறத விட அது கேட்க முடியாது. சிலருக்கு கண் பார்வை தெரியாது. அது மேலே ஒன்று ஆண்டவன் படைப்பு இல்லை இறைவன் படைப்பு அப்படி அவை அமைக்கப்பட்டிருக்காங்க. இதில் இது 5 அறிவு உள்ளவை விலங்குகள் வரைக்கும் இருக்குது.
ஒரு சின்ன சந்தேகம்
சொல்லுங்க,
இப்போ பாம்புக்கு வந்து கேட்கும் சக்தி இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாம்பாட்டி மகுடி ஊதும் போது சத்தத்தை கேட்டு அந்த பாம்பு டான்ஸ் ஆடு இந்த மாதிரிலாம் சொல்கிறோமே, அப்போ அது என்ன உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லையா, அப்போ நீங்கள் சொல்லும்போது பாம்புக்கு வந்து கேட்கும் திறன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க.
ஆமாம்.
ஆனால் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சினிமாவை பார்த்தாலும் சரி, கதைகளில் கேட்டாலும் சரி, நம்ம பெரியவங்க சொல்கிறது கேட்டாலும் இந்த பாம்பாட்டி மகுடி ஊதும் போது அந்த மகுடி சத்தத்தை கேட்டு பாம்பெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்போ அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா?
அதாவது அது உண்மை அறிவுபூர்வமாக பார்க்கின்ற பொழுது அந்த பாம்பு ஏன் எப்படி அது அவனுடைய நகரும் தன்மை அல்லது ஆடுகின்ற தன்மை இருக்குன்னு சொன்னால் அந்த அதிர்வுகள், அது ஒலி அலை இருக்கிறது அல்லவா, அந்த ஒலியினுடைய அலை, அதனுடைய அதிர்வு, அதனால் அது ஏற்படுகிறது. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அதேமாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, பாம்பை பற்றி நிறைய கதைகள் உண்டு, அது கூட சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ பச்சை பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்குது, பசுமையாக இருக்கும், செடி மரங்களில் மறைந்திருக்க மாதிரி இருக்கும், அது அப்படி மேலே ஏறி இருக்கும், போய் வரும், பார்த்தா கண்ணு பார்த்து குத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாம்புகள் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்தால் தேடி கண்டுபிடித்து வந்து அவர்களை துரத்தி குத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. பாம்பு வந்து நம்ம கண்டு பயந்து விடுகிறது, நாம் பாம்பை கண்டு பயப்படுகிறோம், அதுதான் உண்மை. அதனால் இப்போ பாம்பு வந்து ஒருவரை கடிக்காது, சாதாரணமாக கடிக்காது. அது ஏன் கடிக்குதுன்னு சொன்னால் தற்காப்புக்காக கடிக்கிறது. தற்காப்புக்காக நிறைய விலங்குகளுக்கு அந்த ஆண்டவன் படைப்பில் அல்லது இயற்கையில் தற்காப்பு சக்தி கொடுத்துருக்குறாங்க, அந்த சக்தி அது பயன்படுகிறது.
இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று இன்னொரு ஞாபகம் வருது எனக்கு, காட்டு விலங்குகள் கூட இந்த மனிதன் கலர் கலராக உடைய போட்டுட்டு போகும்போது அவங்க வந்து மென்டலாக டிஸ்டர்ப் ஆகுது. இவனை விலங்குகள் போலவே வந்து துணி இல்லாமல் காட்டுக்குள்ளே அலைஞ்சான்னு சொல்லி சொன்னால் எந்த விலங்குமே மனிதனை தாக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி
நான் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் வரும்போது சொல்கிறேன். இப்போ இந்த அந்த 5 அறிவு பற்றி பேசணும், இந்த தொழு உணர்ச்சி, முயற்சி, பார்வை, கேட்டல் இதெல்லாம் பேசணும். 6வது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது, அதற்கு பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனால் சில நேரம் நான் ரொம்ப சிந்திச்சு பார்க்கறது உண்டு, நீங்களும் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். சிந்திச்சு பார்க்க ஆறாவது அறிவு, இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவுன்னு சொல்லி படம் சினிமா கூட வந்துருச்சு. இந்த ஆறாம் அறிவு உள்ள மனிதனுடைய அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, அந்த 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 அறிவுள்ள பிராணிகள் அத்தனையுமே மிக சிறப்பாக செய்யப்படுவது போல் தெரிகிறது. உதாரணத்தை சொல்கிறேன், இப்போ மாடு இருக்குது, மாடு வந்து பால் தருகிறது, அந்த பாலை தன்னுடைய கன்று குடிக்கும் அவ்வளோதான், மனிதன் அது வந்து கறந்து குடிச்சிட்டு இருக்கிறான், ஆனால் மாடு தன்னுடைய பாலை தானே குடிக்குதா? இல்லை. இப்போ மா இருக்குது, மான் மரம் மாங்கனி, மாங்கனியை கொடுக்கறது, அந்த மாங்கனி நாம் பறிச்சுக்கிறத தவிர அது தன்னை தனக்கு தான் எடுத்துக்கிறது இல்லை. அது இதே போல் தென்னை, இதே இந்த இந்த பல உதாரணங்கள் சொல்லலாம், நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து தெரியும். இப்போ நம்ம வந்து அதெல்லாம் தனக்காகவே வாழ்வதில்லை, பிறருக்காக வாழ்வதுன்னு பழம் பழம் தருகிறது, பிறக்காக வந்து விட்டுருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டுமே என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் தனக்காக வாழ்வது போல் தெரிகிறது பார்த்தா. அது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், இது எப்படி படைப்பில் வந்து இந்த எவல்யூஷன் சொல்கிறோம், அந்த எவல்யூஷன் வந்து பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம், அது வந்து சார்லஸ் டார்வின் அந்த காலத்தில் சொல்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அறிவு கேட்டிய வரை சார்லஸ் டார்வினுக்கு முன்பாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய இலக்கியங்களிலே குறிப்பாக ஆன்மீக இலக்கியங்களிலே இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இப்போது மணிவாசகர் எழுதிய திருவாசத்தை பார்த்தீங்கன்னா அவர் எவல்யூஷன் பற்றி சொல்கிறார், பரிணாம வளர்ச்சி பற்றி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருமாய் பறவையாய் பாம்பாய் கணங்களாய் மண் அசுரராய் தேவராய் மன அப்படின்னு சொல்லி மனிதராய் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன், எம்பெருமான் மெய்யையும் பொன்னடியில் கொன்று வீடுற்றேன் என்று அழகாக சொல்கிறார். ஸோ அந்த எவல்யூஷனை பற்றி பரிணாம வளர்ச்சி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பரிணாம வளர்ச்சி பெற்ற மனிதன், ஆராய்வு பெற்ற மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்போ இந்த அந்த அறிவுகள்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, ஓரறிவு தொடுணர்ச்சி உள்ளது இருக்கு, அடுத்து ஈரறிவு உள்ளது, இந்த ஈரறிவு உள்ளது ஓரறிவு உள்ளதை இரையாக்கி கொள்ளுகிறது, ஒன்று ரெண்டு மூன்று மூன்றறிவு உள்ளவை இரண்டறிவு உள்ளவர்களை இரையாக்கி கொள்ளுகிறது, நான்கறிவு உள்ளவை ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய அந்த மூன்றறிவு உள்ளவர்களை இரையாக்கி கொள்ளுகிறது. அதே மாதிரி போனால் ஐந்தறிவு உள்ள விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாவற்றையும் இரையாக்கி கொள்கின்றன, தனக்கு இரையாக இது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பரிதாபம், இந்த மனிதன் இருக்கிறானே ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஆறாவது விடுத்த மனிதன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஐந்து உயிரினங்களையும் தனக்கு இரையாக்கி கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் செடி கொடியிலிருந்து விலங்குகளிலிருந்து எல்லாவற்றையும் மீன் போன்ற எல்லாவற்றையும் இரையாக்கி கொண்டிருக்கிறான். இந்த சில இடங்களில் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா கனிபாலிசம் சொல்லக்கூடிய மனிதனையும் மனிதனையும் உண்டுகின்ற ஒரு தன்மை கூட இருக்குது
வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கோம்,
இல்லை போய் கூட இருக்குது ஆப்பிரிக்கா கண்டத்திலாம் இன்னும் கூட இருந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க, அது மாதிரி இருக்குது. அது மிக பரிதாபத்துக்குரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்கையாகும். இப்போ இதில் இந்த பரிணாம வளர்ச்சியில் வருகின்ற பொழுது மனிதன் தன்னை மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினால் அதில் மூன்று நிலைகள் சொல்கிறார்கள். மனிதன் சொன்னால் மூன்று நிலைகள் இருக்குது, ஒன்று விலங்கு நிலை, மனித நிலை, தெய்வ நிலை என்று சொல்ல அருள் நிலைன்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நீ நல்லா கேள்வி கேட்டீங்க, இந்த விலங்குகளை பார்த்து உற்று உற்று நோக்கும்போது காடுகள் இருக்கின்றன, காட்டுக்கு யார் வந்து நீர் இறைக்கிறார்கள், ட்ரிப் இரிகேஷன் இருக்கா, ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் இருக்கா, வானத்திலிருந்து பிடிக்கிற மழையை வைத்து தான் நிறைய வளர்கின்றன,
உரம் போடுறோமா
உரம் போடுறோமா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்து எவ்வளோ அருமையாக செழித்து நடந்தால் வளர்ந்து இருக்கிற போது காட்டெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செழிப்பு உயரம் பார்த்தீங்கன்னா 60 அடி 30 70 அடியெல்லாம் வளருது, அவ்வளோ நன்றாக வளர்ந்து இருக்கின்றன, அது யாரும் ஒன்றும் பராமரிப்பு செய்வதில்லை. அப்போ என்ன அர்த்தம், அவை இயற்கையை நம்பி தான் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் விலங்குகளை பற்றி நல்ல கேள்வி கேட்டீங்க, விலங்குகளில் எது எடுத்தால் எந்த விலங்குகளும் எடுத்துங்க, காடுகளில் இருக்க விலங்காகட்டும் மற்ற இடத்துல இருக்க விலங்காகட்டும், அதாவது டொமஸ்டிகேட்னு சொல்லக்கூடிய நாம் மனிதன் வீட்டில் வளரக்கூடிய பிராணியை தவிர
பழக்கப்பட்ட
பிராணிகளை தவிர இது எல்லா விலங்கினங்களும் காட்டில் இருக்கின்றன, சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றன, அவை நம்ம போய் உடை அணிவதில்லை, கண்ணாடி போடுவதில்லை, மற்றெல்லாம் செய்வதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை, அது வந்து எந்த டாக்டர்ட்டையும் போகிறதில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் நம்பர் அதிகமாகி போச்சு, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு டாக்டர், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் அடிக்கடி ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன், நம்ம உடம்பே எடுத்துட்டீங்கன்னா தலையை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நியூரலஜி டிபார்ட்மெண்ட், இங்கே பார்த்தா கண்ணுக்கு எடுத்தால் ஆப்தாலஜி டிபார்ட்மெண்ட், மூக்கு எடுத்தால் அது ஒரு இஎன்டி டிபார்ட்மெண்ட், இப்படி வரிசை.
கண்ணுக்கு எடுத்தீங்கன்னா கூட கண்ணில் வந்து கேட்ராக்ட் ஒருத்தர், ரெட்டினாவுக்கு ஒருத்தர், அப்புறம் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் ஆகிட்டே போகிறாங்க. இப்போ அதே போல் பல்லில் எடுத்தினால பல் சீரமைப்பு ஒருத்தர் பண்ணாரு, பல்லு அடைக்கிறது ஒருத்தர் பண்ணாரு, அப்ப நீங்க உறுப்பை விட அந்த உறுப்புக்குள்ளே
உறுப்புக்குள்ள நிறைய வேறுபாடு. அது கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, அமெரிக்காவுக்கு ஒருத்தர் சொன்னாராம், ஐயில கோளாறு, அவருக்கு கண்ணில் கோளாறு, கண்டாக்டர் போனாராம், அவர் கூப்பிட்டாரு, கேட்டாரு, பார்த்தாரு, என்ன பார்த்துட்டு நீ எங்கிட்ட நீ வர வேண்டாம், வேற ஒருத்தர் போனாராம். அப்போ நீங்கள் கண்டாக்டர் தானே, ஏன் நீ எங்கே உங்ககிட்ட வர வேணும்னு சொன்னீங்கன்னா, உனக்கு வலதுகளில் பிரச்சனை, நான் இடது கண்டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த அளவு ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மைதான். இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த விலங்குகள்லாம் யார் என்ன செய்கிறார்கள், அவர் யார் மருத்துவம், இப்போ வந்து இப்போ நான் இங்கே இருக்கிற டாக்டர்ல பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பூனைக்கு மருத்துவர், நாய்க்கு மருத்துவர், யானைக்கு மருத்துவர்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மருத்துவம் பண்ணுறோம். அவங்களுக்கு காட்டில் இருக்கிற யாருக்கும் மருத்துவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ உணவு உடை உறைவுள் இதில் பார்த்தீங்கன்னா, உணவு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒன்றே ஒன்று மாத்திரம் என்னென்னா, நாம் தான் வந்து பயிரை பயிர்விக்கிறோம். அவங்க எதை பயிர்விக்கிறாங்க, இந்த விலங்குகள்லாம் ஒன்று இல்லை, இயற்கையில் இருக்கிறது தான் ஒன்று உண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க நோய் வருவதில்லை. அப்புறம் மழை, காற்று, பனி, வெயில் போன்ற இந்த உபாதைகள் சொல்லக்கூடிய இந்த இயற்கை உபாதிகள் அத்தனை இயற்கை உபாதிகளையும் அவன் தாங்கி கொண்டு தான் இருக்கின்றன. அதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து ஒரு இயற்கை வந்து ஒரு பாதுகாப்பு அளித்துக் கொண்டே இருக்கிறது.
இதில் எனக்கு ஒரு சின்ன திருத்தம் சொல்லுங்கள். உபாயம் எப்படி சொல்ல முடியும், இயற்கை வந்து மழையும் வெயிலும் வந்து காற்றும் வந்து இயற்கையோடு இணைந்தது, உபாதைன்னு எப்படி அது சொல்ல முடியாது, இருந்தால் தானே மற்ற வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து உலகத்தில் இருக்க முடியும்.
அந்த உபாதைங்கிறது எங்கே வருதுன்னாங்க, அந்த ஆறாவது இருபடுத்த மனிதன் தான் அதை அப்படி சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த விலங்குகளுக்கு உபாதையெல்லாம் அவன் கிடையாது, நல்லா அதை இருந்து விட்டுருக்கின்றன, இயற்கையோட இயற்கையாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இயற்கையோடு இயற்கையாக நம்ம இருக்கின்ற வரை இயற்கை நம்மை காப்பாற்ற கடமைப்பட்டுள்ளது. ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் வழிப்போக்கம் போயிட்டுருக்கிறான், ஒரு தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு தடாகத்தை பார்க்குறான், ஒரு ஏரியை பார்க்குறான், ஒரு குளத்தை பார்க்குறான், போய் சரி தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறான். போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாசி பிறந்திருக்கு, இன்னொரு பருத்தில் வண்ணம் துணிந்து வச்சுட்டு இருக்கிறான், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு எழுதி எழுதி கழுதிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வேறு எதுவும் நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார், போயிட்டு பாசி பிறந்த தண்ணியை கையில் அப்படி ரெண்டு தடவை தள்ளிட்டு அள்ளி குடிக்கிறார். ஆனால் அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல அது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணியை காய்ச்சி வடித்து குடித்து எல்லாம் பண்ணி பாட்டிலில் போட்டு எல்லாம் பண்ணி குடிச்சிட்ருக்குறோம். கொஞ்சங்காக மாறுபாடு ஏற்பட்டால் உடனே சளி பிடிச்சிக்கிறது, பிரச்சனைலாம் வந்துடுது, இது மாதிரி ஆயிடுது. இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரெண்டாவது உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பு, பெண்கள் கர்ப்பமுற்ற உடனே அந்த காலத்தில் என்னன்னா, இப்போ குறிப்பாக வீட்டில் வேலை செய்கிறவங்க, காட்டில் வேலை செய்கிறவங்க அதிகமாக இருந்தாங்க, விவசாயத்தில் வயல் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. செஞ்சுட்டு இருக்கும் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு இப்போ கர்ப்ப காலத்தில் டெலிவரி அவருக்கு வந்து பிரசவமாகிற வர ஸ்டேஜ் வரைக்கும் அவள் வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ உடம்புல அந்த கட்டுப்பாடு இருந்தது, எல்லாம் அந்த கட்டுக்கோப்பு இருந்தது, எல்லாம் நிலைமையில் இருந்தது. கடைசியில் பிரசவம் ஆகும்போது என்ன போச்சுன்னா, அங்கே பிரசவம் தான், அந்த வயல்வெளியிலேயே பிரசவம் ஆகக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அங்கே ஒரு மரம் இருக்குது, ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி இவங்களே திரைசாலை கட்டி அங்கேயே அதுலேயே வந்து இப்போ பிரசவம் ஏற்படும். அங்கே இருக்கவங்களே மருத்துவ மாதிரி இதெல்லாம் நடத்தி பார்ப்பாங்க. இது நடந்துட்டு இருந்தது, இதனால வரைக்கும் நடந்து தான் இருந்தது, இன்னும் கூட சிலத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த இயற்கையோடய இருக்கவங்க இப்போ என்னன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, பச்சை உடம்பு பச்சை உடம்புன்னு சொல்லி நம்ம எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெண் என்ன, அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் மட்டும் வேலைக்கு வந்துடுவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய பேர் பெண்களுக்கு என்னாச்சு, நம்ம சோகால் சொஃபெஸ்டிகேட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் தர வர்க்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண் கர்ப்பமானா நீ அந்த வேலை செய்யாது, இந்த வேலை செய்யாது, குனியாத, நிமிராதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே அவங்கள வந்து பயமுறுத்தி கடைசியில் என்ன போச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இயற்கை இது போயிடுது. அந்த பெல்விக் கடல்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு இருக்கீங்களா, அந்த இழப்பு இருக்கீங்களா, அது சரியானபடி வளர்வதில்லை, அந்த வளர்ச்சி கிடையாது,
செயல்பாடுலாம்
போயிடுது. அப்போ என்ன ஆச்சு, டாக்டர்கிட்ட போகிறாங்க. அந்த டாக்டர் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வந்து நார்மலான சாதாரணமாக ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்ல பிரசவமாக ஆகக்கூட இருந்தால் கூட, இவங்க அவங்களுடைய உள்நோக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும், மருத்துவமனையில் நீ வந்து இருக்கணும் சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்க வச்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரசவம் இருக்க கூட அவங்க வந்து செசேரியனாக பண்ணிடுறாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு.
இயற்கையான குழந்தை பிறப்புக்கு வந்து சிரமம்.
ஆமாம்,
கர்ப்பிணி பெண்களும் கூட இப்போ அதை வேண்டாம்னு
நினைக்கிறாங்க,
நம்ம வந்து கொஞ்சம் சுலபமான வழியில் ஏதாவது பண்ணிக்கலாமா நினைக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு பரவலான தகவல் என்ன அப்படிதான்.
அதை விட இன்னொரு வேறு என்ன வேடிக்கைன்னு சொல்லலாம், அது வேடிக்கை சொல்லதா, கொடுமைன்னு சொல்லதா, வேதனைன்னு சொல்லதா தெரியலீங்க. என்ன தெரியுமா ஆயிப்போச்சுங்க, இந்த 11/11/11 ஒரு டேட் வந்தது, 11/11/11. ஆமாம், அதுவும் ஒரு மிக சிறந்த நாளாமா. ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் அந்த டெலிவரி டைம் வந்ததுனால அந்த 11/11/11 அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வந்து அவங்களை செசேரியன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்திருக்குது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாலு நட்சத்திரம் பார்த்து இந்த அருமையான நாள், இந்த அருமையான நட்சத்திரம், இந்த மாதிரி இந்த ஓரையெல்லாம் அதில் இதில் தான் எனக்கு டெலிவரி ஆகணும், அதனால் என்ன பண்ணால் அப்போ அந்த டாக்டர்கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு வந்து செசேரியன் பண்ணி இப்போ குழந்தை வெளியாடுங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இயற்கைக்கு புறம்பானது, மிகவும் செயற்கையிலேயும் செயற்கை மோசமான செயற்கையான நிலை. ஸோ அது எதுலேருந்து எது சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறவங்கள அன்னை இயற்கை அன்னை காப்பாற்றுகிறாள். ஒரு சின்ன உதாரணம், இப்போ வந்து தாய் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, குழந்தை இருக்குது, குழந்தை வந்து நானே எல்லாம் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லியிருந்துன்னு வச்சுங்க, தாய் உதவி செய்ய முடியாது. அப்போ குழந்தை அழுதால் தான் பால் குடிக்கும், அப்போ அழுகும் போது தான் அன்னை வந்து உதவி பண்ணுறான். அதே மாதிரி தான் இந்த இயற்கை என்பவர் அன்னை, இயற்கை அன்னை, நம்மெல்லாம் குழந்தைகள், சாதாரண குழந்தைகள், நம்ம இயற்கையின் குழந்தைகள். இந்த குழந்தைகளை நாம் வந்து நானாலாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு தவறான ஒரு கருத்து. அதனால் இப்போ என்ன செய்யணும், நம்ம இயற்கையோடு இயற்கையாக இயந்து இயற்கை அன்னையை சார்ந்து வாழ்கின்ற பொழுது இயற்கை நம்மை காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறாள்,
நம்மை பாதுகாக்கிற
பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம், அதுக்கு பாதுகாப்பாக சந்தேகமே கிடையாது. ஆனால் அது இல்லாமல் போயிட்டு இருக்கிறது தான் மிக சிரமமான காரியமாக இருக்கிறது. இப்போ அதனால் அந்த இயற்கை என்ன 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 என்பதை நம்ம சரியாக உணர வேண்டும் ஒன்று. இரண்டாவது, இப்போ நிலம் நீர் காற்று ஆகாயம் வந்து அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். ஆமாம், இதில் வந்து மண் நீரும் நான் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். மண் வந்து மிகச்சிறந்த ஒரு ஒன்று. இப்போ நம்ம சாதாரணமாகவே மண்ணை பூமின்னு சொல்கிறோம், பூமியே நதி எல்லாத்தையும் நம்ம பெண்பாலாக தான் பாவிக்கிறோம், அன்னைன்னு சொல்கிறோம், நிலத்தையும் அன்னைன்னு தான் சொல்கிறோம். இப்போ திருவள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா அழகாக சொல்வார், செல்லான் கிடவு நிரப்பின் நிலம் பொழுந்து இல்லாளின் ஓடிவிடும் ஒரு குரலை சொல்வார். இல்லாள் இல்லால் கூட அதை ஒப்பிடுறாரு. என்ன அர்த்தம்னா, செல்லான் கிழவன் இருப்பினா கிழவன்னா நிலத்துக்கு உரிமை உள்ளது அர்த்தம், வயசான அர்த்தம், நில சொந்தக்காரன் அர்த்தம். நில சொந்தக்காரன் நிலத்தை போய் பாரா இருந்தால் எப்படி பாராமுகமாக இருக்கின்ற மனைவி கணவனத்திலே ஓடி விடுவாளோ அதே போல அந்த நிலமும் ஓடிவிடும். என்ன அருமையான ஒரு உவமை, இதை போல ஒரு வேறு உவமை வேற யாரும் சொல்ல முடியாது திருவள்ளுவர் தவிர. அதே சரி, இன்னொரு குரலை சொல்றாரு, இளம் என்று அசை இருப்பவரை காணின் நிலம் இன்னும் நல்லாள்ளவும். அங்கே நல்லாள்ன்ற வார்த்தை உபயோகப்படுத்தார், முதல்ல இல்லாள்னு சொன்னார், அடுத்து நல்லாள்னு சொல்றாரு. அப்போ இளமை நசை இருப்பாருக்கான என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லாமல் கையை கட்டிக்கிட்டு வாழா சோமேறித்தனமாக இருப்பான் ஆகில் அவனை பார்த்து நிலம் என்ற நல்ல பெண்மணி சிரிப்பால் எள்ளி நகையாடுவாள் கைகூட்டி சிரிப்பாள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது ரெண்டு இடத்துலையுமே நிலத்தை மண்ணை ஒரு பெண்ணாக உருவம் செய்து அவர் பாவிக்கிறார். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை பற்றி பேசும்போது மண்ணுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. சில பேர் நினைக்கிறாங்க மண்ணை பற்றி நிறைய பேர் தெரியலைங்க, அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. அதாவது சாதாரண மக்கள்லேருந்து மிகப்பெரிய இப்போ பதவியில் இருக்கங்களோ அல்லது அரசியல் இருக்கங்களோ அவங்களாம் எல்லாருக்குமே மண்ணுன்னா இது ஒரு இழப்பமான சமாச்சாரமாக நினைக்கிறாங்க. சிலர் சொல்லும்போது மண்ணாங்கட்டி அப்படிம்பாங்க இப்படிலாம் பேசுவாங்க. நான் வந்து ஒரு மண்ணியல் துறை சார்ந்தவன்றதுனால எனக்கு தெரியல, மண்ணியல் ஆராய்ச்சி பண்ணதுனால தெரியல, மண்ணின் மைந்தன் அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தெரியல. யாராவது மண்ணை பற்றி கொஞ்சம் கேவலமாக இழப்பமாக பேசினால் எனக்கு கொஞ்சம் பொறுக்காது, ஏன்னா இப்படி சொல்கிறாங்களே. அப்போ அதில் மண் மகிமை தெரியாதுள்ளான் மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுலேருந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிருக்கேன்னா, இந்த மண்ணினுடைய மண் மகத்துவத்தை பற்றி நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். பல இடங்களில் பல கூட்டங்களில் இதனுடைய கடமையாக கருதுகிறேன். சில பேர் வேள்வின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல இதை நான் ஒரு வேலையாகவே கருதுகிறேன். நான் வந்து எங்கே போனாலும் இந்த மண்ணினுடைய தன்மையை பற்றி சொல்லி அவனுடைய பெருமை என்னங்க மற்ற உணர வேண்டும். அதை நன்றாக உணர்ந்தாலே இயற்கை உணர்ந்த மாதிரி ஆகிடும், அது நன்றாக உணர்ந்தாலே இயற்கைக்கு தாராளமாக போயிடுவோம். நம்ம வந்து வேற ஒருத்தர் நம்ம திணிக்கவே வேணாம், இயற்கை நம்ம மேலே போயிடுவோம். அது என்னென்ன முதல் கேள்வி, மண்ணுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எப்படின்னா, மண்ணும் மனிதனும் ஒன்று, மண்ணும் பெண்ணும் ஒன்று. ஏற்கனவே திருவள்ளுவர் பற்றி சொன்னேன் நான் சொல்லியிருக்காருன்ட்டு. இப்போ என்னென்னா, சின்ன கிளாஸில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உயிர் உள்ளவே உயிரற்றவேன்னு சொல்லி ஒரு ஒரு காலம் போட்டுங்க. ரெண்டு ஒரு பக்கத்தில் உயிர் உள்ளவே ஒரு பக்கம் உயிரற்றின்னு கொடுத்து வரிசை சொல்லுவாங்க. அதில் உயிர் உள்ளவை நடக்கும் போகும், அதாவது மூவ்மெண்ட் இருக்கும்னு அவங்க சொல்லுவாங்க, உயிர் இல்லாத எங்கே போகாத ஒரு இடத்துல இருக்கும்.
கல் பாறை மண் அந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுனால வந்த விளைவுன்னு நினைக்கிறேன் நான். மண்ணுக்கு உயிர் இல்லை அப்படின்றது பள்ளிக்கூடத்திலேயே நம்ம படிக்கிறது போது சரி மண்ணுக்கு உயிர் இல்லைன்ற மாதிரியான அந்த ஒரு ஐடியா மைண்டுக்குள்ளே இறங்கி போயிடுச்சு. நானும் கூட
இருக்கலாம்,
இப்போ நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதும் கூட உயிரற்றவை நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணம் காட்டுன்னு சொன்னோம்னா, நீங்கள் நம்ம நடந்து போகிறது எல்லாத்தையும் உயிர் உள்ளவேன்னு சொல்கிறோம், கல் மண் பாறைக்கு போகிறோம் உயிர் இல்லைன்னு சொல்லி நம்ம அங்கே எழுதி கொடுத்து இப்போ அதுவே தாக்கம் ஆகிடுச்சோ
இருக்கலாம், தெரியாது சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல என்ன இருக்க சொல்லுவேன்னா, அதாவது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதாவது பிரதிபலிப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செஞ்சால் அந்த செயலுக்கு பிரதிபலிப்பு இருக்கா இல்லையா அந்த கேள்வி. இப்போ இது மண்ணுக்கு பிரதிபலிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கின்ற பொழுது மண்ணுக்கு மிக அதிகமான பிரதிபலிப்பு இருக்கிறது. நம்ம சொல்லும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் டு நைட்ரஜன், ரெஸ்பான்ஸ் டு ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சொல்கிறோம். மண்ணுக்கு போய் நீங்கள் நல்ல நீர் வளம் கொடுத்தீங்க, நெல் வளம் கொடுத்தீங்க, நல்ல உரமெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது நிறைய பயிர் கொடுக்குது, மகசூல் கொடுக்குது. இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதனால் ஒன் விச் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ் இஸ் லிவிங், ஒன் விச் டஸ் நாட் ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலஸ் இஸ் நான் லிவிங். இதுதான் அவனுடைய அடிப்படையான தத்துவம். அப்படி போது மண்ணுக்கு வந்து பிரதிபலிப்பு இருக்கிறது, ஆகவே உயிர் இருக்கிறது ஒரு 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 காரணம். இன்னும் சொல்லப்போனால், நம்ம விரிவாக சொல்லப்போனால், மண்ணும் மனிதனும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எப்படி சொன்னால் மனிதனுக்கு என்னென்னலாம் வந்து இருக்கிறதோ அது மண்ணுக்கு இருக்கிறது,
உணர்வுகள் அல்லது
எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது. அது மாதிரி நான் ஒவ்வொன்றும் விளக்கமாகவே சொல்கிறேன். நான் முதல்ல எடுத்துனா மண்ணுக்கு வந்து மனிதனுக்கு வந்து உடற்கூறு உடற்கட்டுப்பாடு இருக்குது, அதாவது எலும்பில் ஆரம்பித்து சதைகள் எல்லாம் இருக்குது, 72 நரம்புகள் இருக்குது, நிறைய இதெல்லாம் இந்த மூவி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கட்டுக்கோப்பு ஸ்ட்ரக்சர்னு ஆங்கிலம் சொல்கிறோம், அது மண்ணுக்கு இருக்குது. அது வந்து நாங்கள் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இப்போ மண் கட்டமைப்பு,
மண் கட்டமைப்பு
கட்டமைப்புன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா A0 வரிசன், A0 வரிசன் அப்படி வரிசை வரிசையாக இருக்கும், கீழே வந்து போயிட்டு அது இருக்குது, அது ஒரு கட்டமைப்பு. இரண்டாவது, இப்போ நம்ம வந்து இந்த இங்கே வாயில் ஆரம்பிச்சிங்க இந்த ஜவுடுன்னு சொல்கிறோம், அது வந்து அப்படியே உடம்பு போகிற ஃபுல்லாக வரைய இருக்குது. அந்த இருந்தால் அந்த இருக்கிறதுனால தான் உடல் செயல்பாடு, நீ சாப்பிட்ட உணவுலாம் உறிஞ்சி உறிஞ்சப்படுகிற உணவு உறிஞ்சப்படுகிறது. அது மாதிரி மண்ணில் இருக்குதான்னு சொல்ல இருக்குது, அதுதான் கிளை சொல்லக்கூடிய களி. களி வந்து களி எப்படி பூரா பரவி இருக்கிறது, இது எப்படி சவுடு வேலை செய்யுது, அது மாதிரி அங்கேயும் களி வேலை செய்கிறது. ஒன்று. இரண்டாவது, மண்ணின் தன்மைகள் வேறுபடுகின்றன. சாதாரணமாக நினைக்கிறாங்கன்னா மண்ணில் பல விதமான கலரில் மண் இருக்குது, நிறங்கள் இருக்குது, களிமண் இருக்குது, செம்மண் இருக்குது, கருமண் இருக்குது, நீல நிற மண் இருக்குது, சில இடத்துல வந்து மஞ்சள் கலராக கூட இருக்குது, பழுப்பு நிறம் இருக்குது, சாம்பல் மண் இருக்குது, இதெல்லாம் இருக்குங்க. இப்போது மண்ணுடைய நிறம் எவ்வாறு வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நாங்கள் வந்து அறிவியலாக வேறு விளக்கம் சொல்கிறோம். ஆனால் தத்துவ ரீதியாக உண்மை என்னன்னு சொன்னால், மண்ணுக்கு எப்படி நிறைய எப்படி வந்ததுன்னு சொன்னால், மனிதனுக்கு எப்படி நிறம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். மண்ணும் மனிதனும் ஒன்றுன்னு சொன்னதுனால மண் மனிதனுக்கு எப்படி நிறம் வந்தது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மிக ஆச்சரியமாக ஒன்று. இப்போ வந்து மனிதன் கருப்பாக இருக்கிறான், ஜெட் பிளாக்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காக்காரன் கருப்பாக இருக்கான். ஏன் கருப்பாக இருக்கான்னு சொன்னால், பூமதி ரேகையில் இருக்காங்க, அங்கே வந்து உஷ்ணம் வெப்பம் ரொம்ப அதிகம், அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய நிறம் கருப்பு, அதனால தான் அவன் கருப்பு நிறத்தை இயற்கைப்படுத்தியிருக்கிறது. அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா, இது பேர் வந்து நீக்ரோய்ட் ரேஸ்னு பேர், அடுத்து வந்து ஒயிட் ரேஸ்னு சொல்கிறோம். அது வந்து இப்போ இங்கிலாந்து ஐரோப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்காங்க கலர் நிறம். ஏன் வெள்ளையாக இருக்கான்னு சொன்னால், அங்கே குளிர் அதிகம், அந்த குளிர் தாங்கக்கூடிய நிறம் வெள்ளை, அதனால அவங்களுக்கு வெள்ளை நிறத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ரீஜன் சொல்ல போகிறோம், இந்த ஏஷியன் கண்டம், ஏசியா ஆசியா ஆசிய கண்டம் மெதுவெப்பனெல்லாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கோலாய்டு ரேஸ்னு பேர். அதுக்கு அந்த ரேஸ் எப்படின்னா கொஞ்சம் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு மாதிரி கலர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பா இதில் எடுத்துக்கலாம், சைனா
சைனாவிலே மங்கோலியா
ஜப்பான் மங்கோலியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம், கொரியாவில் எடுத்துகிட்டு அது மாதிரி இருப்பாங்க. அது காரணம் அவங்களுக்கு அந்த சீதோஷத்தை வெப்பந்தப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நிறம் தரப்பட்டுருக்குது. இங்கே நம்ம ஊர் பக்கம் வந்தீங்கன்னா, இந்தியாவிலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர்னு சொல்லக்கூடிய ஒரு செம்மை நிறத்தில் ஒரு மாதிரி இருக்கிறோம், ப்ரௌன் கலர்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ப்ரௌன் சொல்கிறோம், அந்த கலர் இருக்கும். அது ஏன்னா அந்த கலர் தான், அந்த நிறம் தான் நமக்கு உகந்த நிறம், அதனால் அந்த நிறம்
அந்த வெப்பமண்டலத்தில் இந்த
தரப்பட்டிருக்கு. ஆமாம், தரப்பட்டிருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், யார் யாருக்கு எந்தெந்த நிறம் எந்தெந்த இடம் தகுதியான இடமா இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் மண்ணில் கூட என்ன சொல்லணும்னு சொன்னால், சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயல்னு சொல்லுவோம், சொல்லும்போது பிளாக் காட்டன் சாயல்னு சொல்லுவோம், அதாவது கருநிற மண் பருத்திக்கு உகந்தது. இது மாதிரி ஒவ்வொரு மண்ணும் எந்தெந்த பயிருக்கு நன்றாக ஏற்று வரக்கூடியது சொல்லக்கூடிய சொல்கிறோம். அதே சமயத்தில் இப்போ மலைவாழ் பயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி டீ ரப்பர்
மலைத்தோட்ட
பயிர்கள் சொல்லக்கூடிய அந்த பயிர்கள் இருக்குங்களா, அதுக்கு வந்து செம்புரை மண் ஒரு மண் இருக்குது, லேட்ரைட் சாயில் இங்கிலீஷில் சொல்லுவோம், லேட்ரைட் சாயில், அது வந்து உயர்ந்தது. இந்த மாதிரி எப்படியெல்லாம் எப்படி நிறம் வந்து எப்படி இறக்கிய மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே போல் மண்ணுக்கு அந்த நிறத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்ன செய்கிறோம் மனிதன், என்ன செய்கிறான்னு இன்னைக்கு இப்போது வெள்ளக்காரன் என்ன செய்கிறான், அந்த பீச்சில் போய் படுத்துக்கிட்டு சன்பாத் எடுக்கிறான், சூரிய ஒளியில் படுத்துக்கிட்டு நான் வந்து டேன் கலர் வரணுன்றான், நம்ம மாதிரி கலர் வரணும் அவன் பார்த்து பார்த்துருக்கான். நம்ம ஊருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்ட க்ரீம்லாம் வாங்கி தடவிக்கிட்டு
வெள்ளையாக வந்தானே, அக்கறைக்கு அக்கறை பசிக்கிற மாதிரி இருக்குது,
வெள்ளையாக முடியுமான்னு நினைக்கிறாங்க இவங்க. அப்போ என்ன ஒன்றை அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அது இயற்கை ஏன் இந்த நிறத்தி படைத்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. என்ன தான் நீங்கள் இதை பூசினாலும் களிம்பு பூசினாலும் க்ரீமெல்லாம் பூசினாலும் வெள்ளையாக முடியாது, அதே மாதிரி இதாக முடியாது. அப்போ அந்தந்த நிறத்தை அவங்க இயற்கையை படைத்திருக்கிறது. அதே மாதிரி பல விதமான குணாதிசயங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, அந்த குணாதிசயங்கள் அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறது, அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து மனிதனுடைய வேறுபாடு. மண் வந்துங்க வேறுபாடு உடையது, மிக வேறுபாடு உடையது, ஒரு மண் மாதிரி இன்னொரு மண் இருக்காது. இப்போ நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈவன் அறிவியலில் கூட இப்போ கோயில் வட்டியில் கருமண் இருக்குது, கரிமண், அதுல ஒரு ஆராய்ச்சி பண்றோம்,
அதனால அங்க அதிகமா பருத்தி விளையுது.
ஆமா, இல்ல அங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுன்னு வச்சுங்க. அப்ப என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், கரிமண் பண்ணோம் இங்க கோயம்புத்தூர்ல, கரிசல் அதே கரிசல்மண், கரிசல்மண் தான் பிளாக் சாயில் இருக்கு பண்றோம், இங்க அந்த இங்க ஒரு ஆராய்ச்சி பண்றோம். இப்ப இன்னும் விருதாச்சல மாதிரி இடத்துல கடல்வரத்துல அங்க ஆராய்ச்சி பண்ணோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்ல நிர்வாகத்துல என்ன கேட்பாங்கன்னா, இது கரிமண் தானே ஒரே ஆராய்ச்சி போதும் இல்ல, இதுக்கு எல்லா இடத்துலயும் ஆராய்ச்சி பண்ண கேட்பாங்க வச்சுங்களா. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக பேசிக்காக அடிப்படையாக வந்து இதோட மண்ணுடைய தத்துவம் என்ன, அதனுடைய தன்மை என்னங்கிறது தெரியாதனால அவங்க பண்ணுறாங்க.
மண்ணுமே தட்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய
வேறுபாடுசையும் மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது எப்படி சொல்லணும்னா, இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்போது சாயில் வேரிஸ் அஸ் தட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் லிவிங் ஆன் தி எர்த் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடங்களில் மனிதர்கள் இருக்காங்க. இப்போ இந்தியாவிலே எடுத்துகிட்டிங்கன்னா கூட, நம்ம இந்தியாவில் வட இந்தியாவிலேருந்து தெற்க வரைக்கும் அல்லது பல விதமான வேறுபாடுகள் இருக்குது, மாறுபாடுகள் இருக்குது, உணவில் இருக்குது, உடையில் இருக்குது, பல பழக்க வழக்கங்கள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, இத்தனையும் இருக்குது, வேறுபாடு இருக்குதுன்னு தான் செய்யுது. மனிதர்கிட்ட இவ்வளோ வேறுபாடு இருக்குது, அதே போல் மண்ணில் வேறுபாடு இருக்குது, எல்லா வேறுபாடும் இருக்குது. அப்போ எல்லாம் ஒன்று தான் நினச்சி தான் பண்ணணும்னா அது தவறு. மனிதர் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடியோசன் கிறிஸ்டின்னு ஒன்று சொல்கிறோம், ஆனால் அவனுடைய தனித்தன்மை உண்டு, சொல்ல வரேன் தனித்தன்மைக்கு வரேன். இப்போது அடுத்தது வந்து இந்த மனிதனுடைய உள்ள நம்ம சில மண்டலங்கள், இப்போ ஜீரண மண்டலம், உணவு செரித்தல் மண்டலம், இப்போ வரிசை மண்டலங்கள் இருக்குது. இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஜீரணம்,
ஜீரணம்,
ஆமாம், ஜீரண மண்டலம் நமக்கு இருக்குது. எந்த உணவு சாப்பிட்டாலும் இங்கே டைலினில் ஆரம்பித்து ஒரு விதம் எல்லாம் வந்து நொதி பொருள்னால எல்லாம் ஜீர்ணிக்கப்படுகிறது. அதே போலவே மண்ணிலையும் ஜீர்ணமாகிக்கொண்டே இருக்கிறது. நீ எதை போட்டீங்களும் மண்ணில் வந்து அது மண் செரித்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மண்டலம் இருக்குது. அடுத்து ரத்த ஓட்ட மண்டலம், மனிதனுடைய உடலில் ரத்தம் ஓடிட்டே இருக்கு, நேரமும் ஓடிட்டு ரத்த ஓட்டம் விட்டால் நீர் அந்த மனிதன் உயிர் இல்லை. அது மாதிரி அங்கே மண்ணில் ரத்த ஓட்டம் என்னன்னு சொன்னால் நீரோட்டம், துணைச்ச நீர் ஓடிட்டே இதாக இருக்குது. சாயில் மாய்ச்சர்னு சொல்கிறோம், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிலாம் சொல்கிறோம், இங்கிலீஷ்லாம் சொல்கிறோம், அது ஒரு இடத்துலையும் போயிட்டே இருக்குது. அது என்ன வித்தியாசம், என்ன அது ஒற்றுமை என்னென்னா, ரத்தம் வந்து ஆக்சிஜனையும் அந்த சத்துப்பொருள்களையும் எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லுது, ஒவ்வொரு செல்லுகளுக்கும் எடுத்து செல்லுது,
கொண்டு போய் கொடுக்குது.
அதே மாதிரி தான் மண்ணு செய்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் கரைசல் மூலமாக இப்போ நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் அது எல்லாத்தையுமே எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. வேர்களுக்கு எடுத்துகிட்டு போகுது, செடிக்கு எடுத்துகிட்டு போகுது, மற்ற இடங்களுக்கு எடுத்து போயிட்டு இருக்குது. அது அது வந்து இந்த ரத்த ஓட்டம் மாதிரி. மூணாவது சுவாசம், சுவாச மண்டலம், சுவாச மண்டலம் நம்ம வந்து பிராணவாயு உள்ள எழுகிறோம், வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், கரிமல் வாயு வெளியே விடுறோம், அதுதான் சுவாசம் நமக்கு. அதே மாதிரி மண்ணுக்கும் சுவாசம் இருக்கிறது. இப்போ மனிதனில் சுவாசம் நின்று விட்டால் என்ன, மனிதன் உயிரோடு இல்லை இல்லைங்களா? ஆமாம். அது பட் பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் தான், ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் தான் அது பிரெயின் ஆக்சிஜன் போகலன்னு சொன்னால், கரிய பிராணவாயு போகலன்னு சொன்னால் இறப்பு நேரிடுகிறது, பிரெயின் டெத்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மண்ணுக்கும் வந்து சுவாசம் இருக்கிறது எப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மண்ணில் பார்த்தீங்கன்னா கோடானு ஓடி உயிரினங்கள் இருக்கின்றன, பாக்டீரியா இருக்குது, ஆக்டோமைசிஸ் இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினங்கள்லாம் சுவாசிக்கிறது கொண்டிருக்கணும், எல்லாம் உயிரோடு தான் இருக்குது, சுவாசிட்டு இருக்குது.
மண்புள்ளையே நீங்கள் எடுத்தோம்னா கூட மண்ணில் சுவாசத்தை காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கே மண்புள்ள அவசியம் வந்து
தேவைப்படுகிறது
சொல்கிறோம், படிக்கிறோம்.
ஆமாம்.
அப்போ அதுவுமே சுவாசத்துக்கு ஒரு காரணம்.
ஆமாம், அது சுவாச காரணம். அதுவே வேர்கள் இருக்கு, அத்தனை வேர்கள் இருக்குங்க சுவாசத்து காரணம். இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு தான் இப்போ இந்த இந்த வேர்ன்னு சொன்னோன்னா சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், பெரிய வானலாவே மரத்தை பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா ஆஹா இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, நல்ல கனிகள் கொடுக்குது, நல்ல பூவெல்லாம் கொடுக்குது, ரொம்ப அருமையாக இருக்குதுலாம் சொல்லி அது வந்து ரொம்ப விரிவாக பாராட்டுறோம். அதே மாதிரி ஒரு கட்டடத்தை பார்க்குறோம், 36 மாடி கட்டடம், 46 மாடி கட்டடம், 50 மாடி கட்டடம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இப்படி பார்க்குறோம். ஆனால் நம்ம ஒன்றை மறந்து விடுகிறோம், என்னென்னா அது எப்படி கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி அஸ்திவாரம் இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடுறோம்,
அடிப்படையை
மறந்து. அதே மாதிரி இந்த வேறு இல்லைன்னா அந்த மரம் எப்படி வருங்கிறத மறந்துடுறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை எப்படின்னு சொன்னால், மண்ணும் அதே மாதிரி இருக்கிறது, வேளாண்மை அது மாதிரி இருக்கிறது. வேளாண்மையிலேருந்து எத்தனையோ வந்துட்டு இருந்தாலும் கூட அந்த வேற எப்படி நம்ம மறக்கிறோமோ, எப்படி அஸ்திவாரத்தை மறக்கிறோமோ, அது மாதிரி வேளாண்மையை மறந்து விட்டுருக்கிறோம்,
மண்ணை மறந்து விட்டுருக்கிறோம்
என்பது மிக ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி. அதுக்காக தான் நான் குறிப்பாக அதை சொல்கிறேன் நான். அடுத்தது வந்து மேலே சொன்னோம், ஜீரண மண்டல் இருக்குது, சுவாச மண்டல் இருக்குது, ரத்தோட்ட மண்டல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு மண்டல் என்ன சொன்னால் உங்களுக்கு, கழிவு மண்டலம்,
கழிவு.
ஆமாம், எஸ்கிரேட்டிஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது சொல்கிறேங்க. மனிதனத்தில் வந்து கழிவு எவ்வளோ கூட வெளியே இருக்கிறதோ அந்தளவு தான் மனிதன் வந்து நலமாக இருக்க முடியும்,
சுகாதாரமாக.
ஆமாம். மாணிக்கவாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 9 வாயில் குடில்ன்றார் உடம்ப, 9 வாயில் குடில்னா இங்கே இப்படி 2 கண்ணில் 2 மூக்கு 2 வாய் இப்படிலாம் கணக்கு காது கணக்கு போட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா, யூரின் போகிறோம், பலம் போகிறோம், இதெல்லாம் கேது 9 வாயில் குடில். அப்போ 9 வாயில் குடியில் இருந்தும் நீங்கள் சதா சர்வகாலமும் அனுதினமும் அதில் வந்து மலம் வெளியேறி கொண்டே இருக்கிறது. மலம்னா அழுக்கு,
அந்த கழிவு.
ஆமாம், அது மலம் தான் பேர் இருக்குது, அழுக்கு வெளியேறி கொண்டே இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து பிழை வருது, காலிலிருந்து குறும்பி வருது, இப்படி வருஷம் சொல்லிகிட்டே போகலாம். வந்து சிறுநீர் கழிக்கிறோம், பழம் கழிக்கிறோம், செழிவு வருது, எல்லாம் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு அது வந்து வெளியில் வெளியேறுகிறதோ அந்தளவுக்கு தான் உடல் நலமாக இருக்கும். இன்னும் சின்ன உதாரணம் சொல்கிறேன், இப்போ வந்து இப்போ உடம்பு எடுத்துட்டிங்கன்னா, இந்த மயிர்காலில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3.5 கோடி மயிர்காலில் இருக்கின்றன. ஒரு மனிதனையும் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி மயிர்காலில் இருக்கின்றன. இப்போ மனிதன் வந்து 98.4 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணுவோம், டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட். இது எது செய்யுது அப்படின்னு சொன்னால், இதுதான் செஞ்சிட்ருக்கு. இந்த மயிர்கால்கள் இந்த ஏர் கண்டிஷன் பண்ணுற மாதிரி அது வந்து பண்ணிகிட்ருக்குது. அந்த மயிர்காலில் பிரச்சனை வந்து அந்த வெளியேற்ற இல்லைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, காய்ச்சல் வருது, மற்ற பிரச்சனைலாம் வருது. அதனால் தினம் குளிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குளித்தா தான் உங்களுக்கு உடல் சுகம் ஏற்படும், அது நல்லாவே தெரியும் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் சிறுநீர் கிடைக்கும் போதோ மலம் கிடைக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சுடல் சுகம் கிடைக்கும், உடலில் ரொம்ப நல்ல சுகம் கிடைக்கும். இது வந்து அழுக்கார் அவாவிகள் இன்னாச்சு வேணாலும் இழுக்காய் என்ற தரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் மலம்னு சொல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மனிதனுக்கும். அப்படின்னா மனிதனில் வந்து அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு இந்த 4 மலங்கள், இந்த 4 மலங்கள் வெளியேறி விட்டால் தான் மனிதன் சுகமாக இருக்க முடியும். அப்போ உடல் சுகம் இருக்கும்போது உள்ள சுகம் வேணும், உள்ள சுகத்துக்கு இது முக்கியம். அது வந்து திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்காரு, அது வேணும். இப்போ மண்ணில் இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்தீங்களா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, தயவு செய்து எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பார்த்துருக்குறேங்க, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டு இருக்கும், அந்த தாய் என்ன பண்ணுவான்னா, அவசரம் இங்கே பார்த்தாலும் ஒரு அவசர கதி, இப்போ அவசரமா அது அவன் பார்த்துக்கு போய்ட்டுருவோம், அடையில அப்புறம் பதுக்கு போகிறேன்னு அவசரம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை ஏற்படுத்துவாங்க அவங்க.
இல்லை இது கண் கூட பார்க்க
கரெக்ட்,
நீங்கள் வந்து வேன் வந்துடும்,
ஆமாம் ஆமாம்,
நீங்கள் உடனே ரெடியாகும், காலையில் நீ போகல
போகல
அப்படின்னா லேட் பண்ணுற, இந்த மாதிரிலாம் நம்ம கண் கூட பார்க்குறோம்.
அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு கூடங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் இது மாதிரி மனம் எத்தனாவது கழிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு. நான் திருப்பி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன், மூணு தடவை சாப்பிடணும் சார், மூணு தடவை மழை தப்பு இல்லை, ஒருத்தர் கேட்டார் இப்படி கேட்டார், நான் மூணு தடவை மழை அடிக்கிறா ஒரு நாளைக்கு பரவாயில்ல தப்பா சார், என்ன தப்பே இல்லை, ரொம்ப நல்லது கொடுத்து வச்சுங்க நீங்கள், ஏன்னா எந்த எதுவுமே உள்ளே தாங்கக்கூடாது, இந்த பொருள் சொல்லக்கூடிய நச்சு பொருள் எதுவுமே உடல் தங்கக்கூடாது, நச்சு பொருள் தங்கினாலும் பிரச்சனைகளும் வருது, நோய் அதனால வருது, அது முக்கியம். அப்போ மனிதனுக்கு இது மாதிரி கழிவு சிஸ்டம் இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட், இப்படி மாணவர்கள் கேட்பாங்க, மற்றெல்லாம் ஒத்துக்கிறேன் சார், ரத்தோட்ட சொல்றீங்க, ஜீரண மண்டலம் சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லுங்க ஒத்துக்கிறேன், ஆனால் எப்படி சார் கழிவு சிஸ்டம் எப்படி சார் இருக்கு, எக்ஸ்கிரீட் சிஸ்டம் எங்க மண்ணில் இருக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்பாங்க கேள்வி, அப்போ தான் இவ்வளோ விவரமாக சொல்வேன். அதாவது கழிவுன்னு என்ன, வேண்டாத பொருள் வெளியேற்றுவது கழிவு சிஸ்டம், கழிவு முறைங்கிறது வேண்டாத பொருளை வெளியேற்றுவது நமக்கு வேண்டாது. இப்போ மண் என்ன பண்ணுதுன்னா, சில இடங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே வெள்ளையே படிஞ்சிருக்கும், மென் படிப்பு படிவும் இருக்கும், சில இடங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பாக படிஞ்சிருக்கும், என்ன அர்த்தம்னா வேண்டாத உப்பு உள்ளே இருக்குது, மண்ணுக்கு வேண்டாத சல்னிட்டின்னு ஆங்கிலத்தை சொல்கிறோம், அந்த சல்னிட்டி மேலே கொண்டாந்துருது, தான் நீர் வெளியேற்றி விடுகிறது, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா இல்லையா அது வெளியேற்றி விடுகிறது. அதே மாதிரி கருப்பாக இருக்கிறது காரணம்னா அது வந்து ஆல்கலினிட்டின் பிஹெச் அதிகமாக இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அது அப்படி வெளியேற்றப்பட்டிருக்குது, ஆகவே மண்ணுக்கு அந்த கழிவு சிஸ்டம் இருக்குது, அது இருந்தால் தான் சுகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நான் மேன் ஹெல்த்னு சொல்கிறோம், மனிதனுடைய நலம் சொல்கிறோம், சாயில் ஹெல்த்னு சொல்கிறேன், சாயில் ஹெல்த் இஸ் மோரி மண் வளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கு, ஒரு கல் எடுத்துகிட்டு வரீங்க, அல்லது பாறை எடுத்து வரீங்க, நல்லா பொடி பண்ணுறீங்க, இப்போ கொண்டா தேர்மல் வைக்கிறீங்க, இது வந்து மண் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது,
சொல்ல முடியாது.
மண்ணுக்கு உயிர் உயிர்ப்புன்னு ஒன்று வேணும், அந்த உயிர்ப்பு எப்போ வருதுன்னு சொன்னால் அந்த உயிரினங்கள்லாம் சேரும்போது தான் உயிர்ப்பு இருக்கிறது,
மண்ணோட
நுண்ணுயிர்கள். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ வந்து மண் உயிரோடு உள்ளதுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, உயிருள்ள ஒன்று தான் உயிருள்ள இன்னொன்றை தோற்றுவிக்க முடியும் இல்லைங்களா, உயிருள்ள ஒன்று தான் உயிருள்ள இன்னொன்று தோற்றுவிக்க முடியும், உயிரில்லாத ஒன்று தோற்றிக்க முடியாது,
உயிரில்லாத ஒரு பொருள் இன்னொரு உயிருள்ள பொருளை
உருவாக்க முடியாது. இப்போ வந்து பெண் வந்து என்ன பண்ணுறா, குழந்தை பிறப்பிக்கிறான் இல்லைங்களா, அது மாதிரி மண்ணில் என்ன பண்ணுற, விதை கொண்டு போடுறோம் செடி நடுறோம், ஆனால் அது வந்து பரவாயில்ல பெருசாக வருது, ஒரு விதையை போட்டிங்கன்னா பல இதை சரியாக வருது, அது ஒரு மரத்தை நட்டால் அது பெரிய மரமாக காய்கறிலாம் கொடுக்குது. அப்போ என்ன உதாரணம் சொல்கிறேன்னா, எப்படி வந்து தாயருடைய கருப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் மண் அதே ஒரு கருவாக கருப்பையாக செயல்படுகிறது, அதில் போடுற அத்தனை விதைகளெல்லாம் அது வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க. இப்போ அந்த கருப்பை மண் பெண் அப்படிங்கிற அந்த அதில் உதாரணத்தில் வரும்போது அந்த உண்மையில் வருகிறது. இதுக்கு மேலே என்ன சொல்ல போனால், இந்த தனித்தன்மையை நீங்கள் வார்த்தை கேட்டீங்க, அது மிக நல்ல கேள்வி அது, தனித்தன்மை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மண்ணுக்கும் மனிதனுக்கும் தனித்தன்மை எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மனிதன் தனித்தன்மை வாய்ந்தவன் என்ன, ரெண்டு மூணு இதில் சொல்லலாம். ஒன்று வந்துங்க குரல், இப்போ ஒருத்தர் ரேடியோலாம் பாட்டு கேட்குறோம், இப்போ பாட்டை கேட்டவுடனே எஸ்பி பாடுறாரா, லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா, இல்லை சுசீலா பாடுறாங்களா, ஜேசுதாஸ் பாடுறாங்கன்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா, அந்த குரல் தனித்தன்மை வச்சு கண்டுபிடிச்சிடறோம். இன்னும் சொல்ல போனால், நம்ம மனிதனுடைய இயல்பு சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், கதவை தட்டுறோம், தட்டினா உள்ளே இருந்துட்டேன்னு கேட்பாங்க, யாருன்னு கேட்பாங்க, மனிதனுடைய இயல்பு பேரை சொல்ல மாட்டோம், நான் தான் சொல்றதை வச்சு அவங்க கேட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா குரல் தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரா, மிஸ் ஆர்மன் வந்திருக்காரா, நடராஜன் வந்திருக்காரு, அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க, ஒரு கதை திறப்பாங்க அந்த மாதிரி. அப்போ அதுமாதிரி தனித்தன்மை, குரல் தனித்தன்மை வாய்ந்தது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரேகைகள், இதை நீங்கள் ரொம்ப நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும், உலகத்தில் கோடானு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய உதாரணம் முதல்ல குரலை சொன்னேன். குரலுக்கு மேலே மிகப்பெரிய சான்று என்னன்னு சொன்னால் கை ரேகைகள். இப்போ பாருங்க, நம்ம ஆச்சரியமாக இருக்கும், கை ரேகை நம்ம பார்த்துருக்குறோம், அது எப்படி அந்த கை ரேகை வளைஞ்சு கோடு கூட இருக்குது, இந்த கூடு கூட இருக்கிறத ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் இத்தனை பேருக்கும் எப்படி வேறுபாடாக செய்ய முடியுது, அதுதான் இயற்கை, அதுதான் இறைவன், அதுதான் ஆண்டவன், எது பேருலாம் சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒன்று செய்ய முடியுதா, முடியாது. இப்போ வந்து இரட்டை குழந்தைகள் சொல்கிறாங்க, அது வந்து ட்வின்ஸ்ன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே கரு வந்து இரண்டாக வந்தது ஐடென்டிக்கல் ட்வின்ஸுங்க. அப்படி இருந்தாலும் கூடங்க அவங்க வந்து உருவ ஒற்றுமை வேணால் ஒன்றா இருக்கலாம் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க இடியாசுங்கிற சொல்லக்கூடிய நடைமுறை பாவனை பேச்சு போகலாம் வேறையாக தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான் மண் வந்து ஒரு மண்
இரட்டை குழந்தை ரேகை வந்து நிச்சயமா
வேறுபடுத்தா இருக்கு, வேறுபடுத்தா இருக்கு, கண்டிப்பா வேறுபட்டு இருக்கும். அதுதான் எனக்கு ஆச்சரியங்க. நான் சிந்தனை பண்ணி படி பார்த்து பார்த்தா எனக்கு வந்து வேப்பிலையும் வேப்பிலையும் எப்படி அதை வந்து நம்ம அதை எடுத்துக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கைரேகை பரிசு ஒரு கேடியில் படங்கள்லாம் தொங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, நம்ம வந்து பாஸ்போர்ட் வாங்கினாமே முதல்ல கைரே வைக்க சொல்றாங்க. இப்போ இந்த யூனிக் ஐடின்னு ஒன்று
வந்துருக்கு,
ஆதார் கார்டு வந்துருச்சு. ஆதார் கார்டுக்கு என்ன பண்றாங்கன்னா கண்ணில் உள்ள அந்த பீப்பளம் அது இப்ப கைரேகை, ரெண்டு கைரேகை ரெண்டு எடுக்க சொல்றாங்க. இப்ப என்ன அர்த்தம் சொன்னா
இது ரெண்டு ஒத்துப்போகவே வாய்ப்பு இல்ல.
ஆமா, ஒத்துப்போகவே வாய்ப்பே இல்ல. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்திலே ஆச்சரியங்க. இது யாராவது சிந்திச்சு பார்த்தோமான்னு தெரியல. நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு, எப்படி அது மாதிரி செய்ய முடிஞ்சிருக்கிறது. அப்போ ஒரு பெரிய சக்தி என்னன்னு சொல்ல முடியாது, இறைவனா ஏதோ ஒரு சக்தி இயற்கையாக இருக்குது. அந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா வேறுபாட்டை அங்கே உண்டாக்கியிருக்கிறது. அதே போல வேறுபாடு மனிதனிடத்தில் எப்படி அந்த வேறுபாடு இருக்கிறதோ அதே போல வேறுபாடு மண்ணிலும் இருக்கிறது. எல்லா மண்ணிலும் இருக்கிறது, ஒரு மண் போல் ஒரு மண் கிடையாது. அந்த மாதிரி வேறுபாடு இருக்கிறது. இதுக்கு மேலே போனால் இப்போ வந்து இந்த மண்ணில் நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வயிறாரு வச்சு திட்டாருன்னு வச்சு ஏடா மண்ணில் மண்டையில் களிமண்ணா இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு மறுபடியும் அந்த மண் நிபுணங்கள் முறையில் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஏன்னா மண் களிமண்ணான்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு. ஏன் அதில் வந்து மட்டை இருக்கா, கை இரும்பு இருக்கா, கல் இருக்கான்னு எத்தனையோ
கேட்டிருக்காங்க. களிமண் கேட்குறேன்,
இதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் வேறு நாடுகளுக்கு போகும்போது கேட்டேன், இவங்க கிட்டேன் அவங்ககிட்ட கேட்டேன், நீ எப்படி திட்டுவீங்கன்னு, நாங்கள் எப்படி திட்டுவோம், அது கூட கிளைவர் கேட்டுருந்தா கேட்போம் அப்படின்னு. அப்போ வந்து அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஒன்று மாத்திரம் நான் உறுதியாக தெரிஞ்சிட்டேன், பழமேன்னு நம்ம சொல்ல பார்த்தீங்களா, பழமொழிகளும் மற்ற எல்லாம் அதாவது இங்கிலீஷில் வந்து அடேஜும்பான் ஆமாம் ப்ராவர்புன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை ப்ராவர்பு அடேஞ்சு சொல்லக்கூடிய பழம் நம்முடைய பழமையானவர்கள் சொன்னது அத்தனையிலுமே அறிவியல் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். படித்து படித்து பார்த்து உணர்ந்துருக்கிறேன். அதில் வரும்போது தான் அவங்க ஏன் களிமண்ணை சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்க ஒரு இது ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சதுன்னா மூளைக்கும் களிமண்ணுக்கும் வேறுபாடு இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் கட்டமைப்பு, மூளையுடைய கட்டமைப்பும் களிமண் கட்டு ஒரே மாதிரி இருக்கு. களிமண் பற்றி தெரியும் உங்களுக்கு தெரியும், அது வந்து மடிப்பு படிப்பு தான் களிமண் இருக்கும், அதில் வேரியஸ் லேயர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே சிலிக்கான் இருக்குது. அதில் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி உலகமே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் வேலியை தான் இருக்குது. அந்த சிலிக்கான் வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் உலகம் பெருசாக போயிட்டு இருக்குது. அந்த சிலிக்கானுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது வச்சுங்களா, சக்தி. அதே மாதிரி களிமண்ணில் பூரா சிலிக்கான் தான் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, அது வந்து ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு. இரண்டாவது செயல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது எப்படின்னாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது நான் மூணு ஆர் சொல்லுவேன். வந்து களிமண் என்ன பண்ணுதுன்னா ரிசீவ் பண்ணுது, எதை வந்து ஒரு இதை வாங்கிக்குது, எதை இந்த ரீட்டைன் பண்ணுது, இழுத்தி வைக்குது, வெளிவிடுது, தக்க விடுது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, அதாவது ரிசீவ் ரீடைன் அண்ட் ரீகேப்சுலேட். இப்போ மனிதன் அதே தான் பண்ணுறான், அது வந்து நியூட்ரியன்ட் பண்ணுற மாதிரி நாம விஷயங்களை வந்து கிரகிக்கிறோம்,
வெறுதல்
தக்க வைத்தல் வெளியிடுதல். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. இப்போ மண்ணில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு தான் பேர் இருக்குது, ஏனால் எக்ஸ்சேஞ்ச் பேர், கேட்டல் எக்ஸ்சேஞ்ச் பேரும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது வந்து வித்தியாசமே கிடையாது. ரெண்டாவது களிமண் இல்லாத மண் வளம் இல்லாத மண், மூளை இல்லாத மனிதனும் வளம் இல்லாத மனிதன் பிரியாணி மணி மூளை மூளையிலாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பவே நான் ரெண்டு மாணவர்கள்லாம் சொல்லுவேன், யாராவது ஒரு மண் களிமண் தான் இருக்குன்னு சொல்லி திட்டினா நீ வந்து மகிழ்ச்சி அடையின் மாதிரி வேறு அதுக்காக வருத்தப்படக்கூடாது சொன்னவங்க மேலே அப்படி சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இப்போ அதுக்கு மேலே பார்க்கும்போதுங்க இப்போ வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் தீவிரமாக பார்த்தேன். மண்ணை பற்றிலாம் நிறைய சமாச்சாரங்கள் சொல்லியிருக்காங்க, அது ஒரு குறிப்பிட்ட சமாச்சாரத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு நான் இருக்கேன், எனக்கு வந்து நிலம் இருக்கு, அந்த நிலத்தினுடைய ஒரு வளத்தினுடைய அளவு ஒன்று இருக்கு எக்ஸ்ன்னு வச்சுங்க, ஒரு குறியீடு வச்சுங்க, அதை நான் என்னோட சந்தையார் கொடுக்குறேன். உண்மை அது எக்ஸ் மைனஸ் பண்ணி, அதாவது அந்த வளத்தை குறைச்சி நான் கொடுத்தா நான் பாவம் செய்கிறேன் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் என்னுடைய நிலத்தினுடைய அந்த வளத்தை கூட்டி கொடுத்தால் நான் புண்ணியம்
செய்கிறேன்.
அப்போ பாவம் செய்வதோ புண்ணியம் செய்வதோ யார் கையில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருத்தர் கேள்வி கேட்டார் சார், அவங்க குள கூட்டவும் கொடுக்கல குறைக்கவும் இல்லை, அப்படியே கொடுத்தா என்ன சார் ஆகணும், அப்படியே கொடுத்தா ஒன்றும் நல்லதுதான்,
பேலன்ஸ்
பேலன்ஸ் அட்லீஸ்ட் பேலன்ஸ்
கிரெடிட் கிடையாது டெபிட் கிடையாது.
ஆனால் ஒன்று என்னன்னா நீ கூட்டி தான் கொடுக்கணும், அதுதான் உங்க மன ஆணவர் படிச்சிருக்கான், குறைச்சி கொடுக்க படைக்கல. அப்போ கூட்டி கொடுத்தா நீ புண்ணியம் தான் இப்போ வேணும் உங்களுக்கு, அதனால கூட்டி தான் கொடுக்கணும் சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அதில் சொல்லலாம்ண்ணா, அதுல வேதையில் என்ன சொல்லாங்கன்னா
அதுல இருந்து என்னன்னு நமக்கு தெரியுதுன்னா மண்ணினுடைய வளத்தை வந்து நம்ம எப்பவுமே குறைக்க கூடாது, கூட்டிக்கிட்டு தான் இருக்கணும்.
ஆமா ஆமா, அதுல அது கூட இன்னொன்று குறிப்பு சொல்றாங்க, அதாவது மண் வளத்தை குறைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது சொல்றாங்க. நோபடி ஹஸ் காட் எனி அத்தாரிட்டி ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில். அழகாக சொல்லியிருக்காங்க அதை. இப்போ இந்த சாயில் எரோஷன் சொல்லணும் பார்த்தீங்களா, மண் அரிப்பு. இப்போ என்னென்னா ஒரு 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 அங்குலம் மண் தோன்றுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகுங்கடா. ஆனால் அது போகிறதுக்கு கொஞ்ச நேரத்தில் போயிடும். அது வந்து மண் அரிப்பில் ஏற்படும் தான், காற்றுனால போகலாம், சோம எலவோ பல காரணங்களில் போயிடுது. ஒரு தடவை போனால் போனால் தான் திரும்பி வராது. நான் அடிக்கடி என்னுடைய தலை உதாரணமாக சொல்வேன். என்னோடய தலையில் முடியல, தலை வழுக்கையாக இருக்குன்னு சொன்னால், ஒரு காலத்தில் முடி இருந்துருக்கலாம், அந்த வந்து முழு வழுக்க முடி போயிடுச்சு அப்படின்னா திரும்பி வரவே வராது. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. அந்த வழுக்கத்தில் முடி வைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, க்ரீம் போடுன்னு சொன்னால் அதை வந்து உண்மையாக இல்லை. அதுமாதிரி போனது போனது தான். என்னென்னா மண் வந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதில் வந்து அத்தனை வந்து உயிரினங்கள், அதில் வந்து நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சத்து, ஆமாம், அது வந்து மில்லியன் டாலர், பல மில்லியன் டாலர்கள் கணக்கு உள்ள அளவில் அது போயிட்டு இருக்கு, போயிடுச்சு, போனது போனது தான். இதை வந்து எப்படி நான் உதாரணம் சொல்கிறேன், இந்த மற்ற இந்த எபிடமிக் என்னபிக்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, நோய்கள், தொத்து நோய்கள் மாதிரி நிறைய நோயெல்லாம் சொல்ல இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்ஐவி நோய், கொலை நோய் மாதிரி ஹச்ஐவி சொல்கிறாங்க, இப்போ வந்து கேன்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எத்தனையோ புற்றுநோயெல்லாம் சொல்கிறாங்க. அதோட மோசமானதுன்னு சொல்லணும்,
மண் அரிப்பு
ஆமாம் ஆமாம். ஏன்னா என்னதுன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோயே மற்றது வந்துன்னா ஒரு தடிமனது தான் அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. மண்ணரிப்பு ஏற்படும் போது பெரிய சமுதாயமே
பாதிக்கப்படும்,
ஒரு நாடு பாதிக்கப்படுகிறது. இது இப்போ தெரியாது, பின்னால் வர சமுதாயங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படும். இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் போயிடுறோம், ஆனால் நம்முடைய கடமை என்னன்னு சொன்னால் சந்ததியால் வந்து வந்து பயன்படணும், அவங்க வந்து பின்னால் சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆக அந்த முறையில் பார்க்கும்போது மண் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், அதை வந்து பாதுகாக்க வேண்டும்.
அப்போ இயற்கையை பாதுகாக்கணும்னா முதல்ல மண்ணை பாதுகாக்க,
மண்ணை பாதுகாக்க இன்னும் சொல்ல போனாங்க, மண்ணை நாம் மிதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர மதிய கற்றுக்கொள்ளவில்லை. மதித்தல் ஆமாம். என்ன செய்யறோம், காலையில் எந்திரிச்சு உடனே பார்த்தீங்கன்னா முடி காலை வைக்கிறோம், அப்போனா அது மண் தான். சரி, இங்கே கட்டணம் கட்டிருக்கா நம்ம குடியிருக்கணும்னு வச்சுக்கோ, மண் தான் வச்சுக்கோ மிதிக்கிறோம் வச்சுங்களா. இப்போ என்ன இதுன்னா மிதித்தாலும் அது வந்து அதுக்காக கவலைப்படுவதில்லை, வருத்தப்படுவதில்லை. மண் எப்படின்னு சொன்னால் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம எடுத்து கொஞ்சிறோம், அந்த குழந்தை கொஞ்சம் காலில் எப்படி மிதிக்குது, இது உதைக்குது, நம்மளை நெஞ்சு உதைக்குதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ரொம்ப இன்பமாக எடுத்துக்கிறோம் அதை. அது குறிப்பாக வந்து தாத்தா பாட்டினா வந்து பேர குழந்தைகள்னு வச்சுக்க எடுத்து வச்சு கொஞ்சுவாங்க, அப்படியே இன்னொன்று சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த பூமி தாயானவர் என்ன செய்யறா, நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் மிதிக்க மிதிக்க அவள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. பொறுமைக்கு உதாரணம் மண், எருமையே சொல்லுவாங்க, பட் பொறுமைக்கு உதாரணம் மண் தான். அவ்வளவு என்ன செஞ்சாலும் நீங்க அது போத்துட்டு இருக்கு, ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன், சாதாரண ஒரு எலி இருக்குன்னு வச்சு வீட்டுல, அந்த எலி கூட நீ துரத்துனீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படி கூட ஓடிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஏத்துக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது, அந்த எலி கூட ஏத்துக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம இயற்கை எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குடைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிவு பண்ணிட்டுமோ பண்ணோடனே அது வந்து ஒரு திருப்பி வந்து நமக்கு ஒரு பாடம் போட்டாலும் ஏற்படுகிறது. அதனால தான் பூகமம் வருகிறது, எரிமலை வருகிறது, சுனாமி வருகிறது, இதெல்லாம் அதனால தான் வருது. இந்த பூகமத்துக்கு எரிமலைக்கு சுனாமிக்கு வந்து இயற்கை காரணம் அல்ல, நாம் தான் காரணம். நம்மால் ஏற்படுத்தப்பட்ட
புதுசாக அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறது வந்து குளோபல் வார்மிங், இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல மனிதர்கள்.
அதாவது இப்போ இயற்கை வேற ஒன்றும் எல்லாமே இயற்கையை விட்டு செயற்கை போகிறதுனால,
செயற்கை போகிறதுனால
இப்போ நீ எத்தனை பேர் எவ்வளோ வாகனங்கள் போ ரோடில் போயிட்டுருக்குது, அத்தனை வாகனங்களும் போய் கக்குகின்றன. அதில் லிடாக்சைடு, லெட்க மோன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற அத்தனை நச்சு பொருள் வருகிறாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க, எதுவும் எரிக்கவே கூடாது. இந்த பிணத்தை எரிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற பொருளும் எந்த பொருளும் எரிக்கவே கூடாது, தவறு. எரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடுன்னு வருதுங்க. டை ஆக்சைடு ரொம்ப உடம்புக்கு கெடுதல், அது உள்ளே போயிடுச்சுன்னா நுரையீரலுக்குள்ளே போயிடுச்சுன்னா வெளியே வராது, அது யாருக்கும் போயிடுறதில்ல. அப்புறம் புகைத்தல், அது வேறு இருக்குது. எங்கள் பார்த்தா புதிச்சிட்டு இருக்காங்க, இப்போ சிகரெட் வச்சுருக்காங்க, ஆமாம் விலையை வாங்கிக்கிறான், அது புரிய மாட்டேங்குது. இப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு பஃப் எழுத்தான்னா ஒரு வருஷம் அதில் அவனுக்கு குறையுதுன்னு சொல்லி கணக்கில் அதை போட்டு சொல்கிறாங்க. இப்போ யாரும் உணர்ற மாதிரி தெரியலீங்க, அவன் என்ன நான் என்னை வந்து என்ஜாய் பண்ணுறேன், நான் வந்து அதை அனுபவிக்கிறேங்க மாதிரி நினைக்கிறான். இப்போ இவன் இப்போ அனுபவிப்பான், பின்னாலே அனுபவிக்கணும், அப்புறம் வேறு இப்போ வேறு மாதிரி அனுபவிப்பான், வேறு மாதிரி
அனுபவிக்கிறதா. ஆனால் வேறு
அது மட்டும் இல்லை, இன்னொன்று இப்போ புகைதல்னால் என்ன பிரச்சனைனா, இப்போ அவன் புகைக்கிறவங்க மட்டும் இல்லை, நான் ஸ்மோக்கர்ஸ் இருக்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க.
பேசிவ் ஸ்மோக்கர், ஆமாம்,
பேசிவ் ஸ்மோக்கர் தான் நம்ம அஃபெக்ட் ஆகிற ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அது வந்து இப்போ சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்படி என்ன பண்ணது தெரியல. இப்போ நம்ம இத்தனைக்கும் அரசாங்கம் கூட தடை கொண்டு வந்துருக்குது, போய்க்கக்கூடாது, அங்கே பழகி பேச கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்க்குறேன் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொட்டிக்கடை அங்கே அங்கே பொட்டிக்கடை இருக்குது, டீ கடை இருக்குது, அங்கே இருக்கு இருக்கு, எல்லாம் குடிச்சு தான் இருக்காங்க. சில சமயத்துல எனக்கு வந்து நான் சில பேர்கிட்ட சொல்லியும் இருக்கிறேன், நான் என்ன ஏரியாவும் போய் சொல்லுவாங்க, என்ன மனசு பொறுக்காமல் போய் ஐயா இது மாதிரி கொஞ்சம் மன்னிச்சிங்கண்ணா, என்னென்னா இப்படி ஏன் இப்படி போச்சு இது பண்ணுறீங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, உங்கள் நம்பிக்கை தான் சொல்ல அப்படின்னா. சில பேர் என்னமோ அதை ஏற்றுக்குவான், சில பேர் நீ யாரையா சொல்லுது, நான் காசு செலவு பண்ணி நான் வந்து சேர்க்குறேன் அப்படிலாம் கேட்குற ஆளுங்க இருப்பாங்க.
உணரணும்
நம்ம அதுக்கே பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறோம்.
இப்போ இப்போ நீங்கள் இயற்கைனா மண் முக்கியன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ இயற்கைக்கு வந்து மண்ணை தவிர மற்ற என்ன பொருட்களை நம்ம வந்து இயற்கையில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம காப்பாற்றணும் பாதுகாக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களேன்
அப்படி. அதுக்கு முன்னால் இன்னொரு பாயிண்ட் குறிப்பு சொல்லிவிட்டேன், மண் தான் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதில் அது என்ன, மண் என்ன செய்யுது, மனிதன் என்ன செய்கிறான், மண்ணுடைய திறமை என்ன, மனிதனுடைய திறமை என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு மனிதன், மிகப்பெரிய மனிதன் வச்சுங்களேன், மிகப்பெரிய ஏதாவது சுதந்திரா இருக்கலாம் அல்லது பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், இப்போ பில்கேட்ஸே எடுத்துங்க உதாரணத்துக்கு வச்சுருக்கான்னு வச்சுங்க, அவர் கூட சாயந்தரம் ஒரு 7 மணி வாக்கில் ஒரு தங்கக்கோப்பை இருக்கத்துள்ள தான் ரொம்ப இப்போ காஸ்ட்லி தங்கக்கோப்பை, அதில் அமிர்தம் வச்சு ஒரு பிளாட்டினம் ஸ்பூனை போட்டு சாப்பிட்றார் சாயந்தரம் 7 மணிக்கு. காலையில் 7 மணிக்கு 12 மணி நேரம் கழித்து அது என்ன ஆகும், அந்த அமிர்தம் அமிர்தம் என்ன ஆகும், மலமாக வந்து விஷமாயிடுது இல்லைங்களா, அது உடல தங்க முடியாது வெளியே கொண்டு போயிருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி ஆகிடுது. அது வந்து மனிதனுடைய திறமை. ஆனால் அதை மண் என்ன பண்ணுது, அந்த மாதிரி அந்த விஷப்பொருளை கூட மண்ணில் போட்டாலும் கூட அதையும் அமிர்தமாக்கிறது, அது அமிர்தமாக்கி அதுதான் நம்ம நைட்ரஜனாக பாஸ்வரஸாக பொட்டாசியமாக இல்லை பல விதமாக பயிற்சித்துக்களெல்லாம் மாற்றி அதை கொடுக்குது. ஸோ அதான் மண்ணினுடைய திறமைக்கும் குணத்துக்கும் மனிதனுடைய குணத்துக்கும் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து எல்லாத்தையும் கெடுதல் பண்ணவே செஞ்சுட்டு இருக்கான், அழிவு அதுக்கு வந்து என்ன பண்ண பண்ணிட்டு இருக்கு. ஆனா மண் என்ன பண்ணுது, கிரியேட்டிவா பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையுமே, நன்மை பண்ணிட்டு இருக்கு.
அமிர்தத்தை வந்து மனிதன் நஞ்சு பண்றான்,
ஆமா,
ஆனா மண் அதே நஞ்சு அமிர்தம்
அமிர்தமாக்குது, அமிர்தமாக்குது. இதை வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு புரியுறது இல்ல. இவ்வளவு பொல்யூஷன் இருக்கீங்களா, நடந்துட்டு இருக்கீங்களா, இவ்வளவு பொல்யூஷன் கூட, இவ்வளவு பொல்யூஷன் கூட நம்ம இன்னும் தாக்கு பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னா, மண் வந்து அது வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்குது. பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃபுங்க, அதாவது சமன்பாடு சரியிருந்தா எல்லாமே சரியா இருக்கும், சமன்பாடு இல்லைன்னா தான் பிரச்சனை வருது. சமன்பாடு இருக்கு. இன்னும் அதுக்கு இன்னொரு குறிப்பு என்னன்னா, அதுக்கு மேல இப்போ வந்து ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லணும் இல்லைங்களா, அதாவது என்ன ஸ்கேவெஞ்சிங்னு சொன்னா சுத்தப்படுத்து துப்புரவு
கழிவுகளை,
ஆமா, அது மண் வந்து ஒரு பெரிய துப்புரவு தொழிலாக செயல்படுகிறது. எப்படி சொன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், அங்கே வந்து ஒரு மாதிரி துர்வாசனை அடிக்குதுன்னு வச்சுங்க, நாசம் அடிக்குதுன்னு வச்சுங்க, இன்னொன்று பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன சிறு கத்து
பெருச்சாலும்
ஏதோ செத்து கிடக்குன்னு வச்சுங்களேன், அதனால ஸ்மெல் அடிக்குது. அதே பெருச்சாலே ஒரு ஒரு அரை 6 இன்ச்சு கீழே ஒன்றையும் 2-3 இன்ச்சு கீழே வந்து இருந்தால் கூட மண்ணுக்குள்ளே கூட ஸ்மெல் வராது. என்ன காரணம்னா, அந்த மண் வந்து அது வந்து சரி பண்ணி அது அந்த ஸ்மெல் எல்லாம் பண்ணிடுது, டைஜஸ்ட் பண்ணிடுது. அதை வந்து நம்ம வந்து உணர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ மண்ணுடைய அற்புதத்தை சொல்ல போனீங்கன்னா அது பேசிட்டே இருக்கலாம், நம்ம எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கலாம். நம்ம ஒன்றும் முக்கியமாக குறிப்பாக என்னன்னா, இப்போ மனிதன் வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் தான் மனிதன், அவனுக்கு எல்லா விதமான இது சிந்தனைகள் இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது, மற்றவங்க மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, மாலை போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது மோமெண்ட், அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த இது உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து என்ன ஆச்சுன்னா பிணம்னு ஆகிப்போச்சு பேர். பிணம்னு சொல்லி உடனே ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அது அகற்றப்பட வேண்டும்.
முதல்ல பணத்தை எப்படி எடுக்கணும்,
ஆமா, யார் ஏற்றுக்கிறது யாரும் இல்லை இல்லைங்களா, அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்கள் குழந்தைகளாக இருக்கலாம், எத்தனையோ உறவுகள் முறையாக இருக்கலாம், எந்த ஒரு முறையாக இருந்தாலும் கூட அந்த உயிர் ஓடி இருக்க வரைக்கும் தான் அது அத்தனையும் வந்து உண்டு. தவிர
இறந்த உடனேயே ஆமா எப்படி வெளியே அகற்றுவது
சிந்தனை ஓடிட்டு இருக்கோம் வச்சு அடுத்து ஆகும், வேறு வழி இல்லை, வச்சிருக்க முடியாது அந்த மேலே. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆனால் அப்படி ஒரு வேண்டாத பொருளை, வெறுக்கத்தக்க பொருளை, எல்லோரும் உதைச்சு உதாசீனப்படுத்தி வெளியே அனுப்புன்னு நினைக்கிற பொருளை எங்கிட்ட கூடுன்னு சொல்லி 2 கைகளையும் கை நீட்டி முகமலர்ச்சியோடு வாங்கி கொள்வதுன்னு சொல்ல மண் தான். இதை நாம் உணர்வதே இல்லை. இப்போ மண் மாதிரி இல்லைன்னு வச்சுங்க, இப்போ என்னன்னா நீ சொல்லலாம், எரிக்கலாம் சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேருடைய ஞாபகம் வருது எனக்கு, பண்டி ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதல் பிரதம மந்திரி இறந்தவர், அவர் இறக்க முன்னால் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, குறிப்பு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்தவரை என்னுடைய என்னை அவங்க எரிக்கிறாங்க, பிராமின்ஸுங்கிறதுல எரிச்சிருப்பாங்க, எரித்தால் என்னுடைய அந்த இதை எடுத்து அஸ்தி எடுத்து அதை டைல்யூட் பண்ணி நிறைய அது வந்து இதாக பண்ணி பண்ணியாக செய்யணும்னா, தெற்கிலிருந்து வடக்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லா இடங்களிலும் அது மண்ணில் தூவ வேண்டும், எல்லா மண்ணிலும் தூவ வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அஸ்தியை ஏன்னு சொன்னால், அத்தனை மக்களை நான் அவ்வளோ தூரம் நேசிக்கிறேன், அப்போ வேறு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது, இறந்ததுக்கப்புறம் என்னுடைய மண்ணையாவது அஸ்தியாவது கொண்டு போய் போகணும், கடைசியில் மண்ணில்லாத போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமானது மண்ணை பற்றி சொல்லுறது என்னென்னா, ஒரு பாடல் இருக்குது உங்களுக்கு தெரியும், ஆரம்பமாவதும் மண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே,
ஆரம்பமாவது
பெண்ணுக்குள்ளே, ஆ ரைட், அது என்ன ஏரியாமல் வந்து ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளேன்னு இருக்குது, அது ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். இப்போ நான் அதை யோசனை பண்ணி முடிய பார்த்தேன், கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இல்லை, அது உண்மை இல்லை, கரெக்டானது என்னென்னா, சரியானது என்னென்னா, ஆரம்பமாவதும் மண்ணுக்குள்ளே, ஆள் இறங்குவதும் மண்ணுக்குள்ளே. என்ன கேட்டாங்க, எப்படி சார், என்ன சார் விளக்கிறதுக்கு? அது ரைட்டு தான், நான் என்ன சொன்ன, ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளேன்னு சொல்லதும் ஒரு இதில் கரெக்டு தான், ஆனால் உண்மை என்னென்னா ஆரம்பமாவது மண்ணுக்குள்ளே எப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது, அது பண்ணி பாருங்கள். முதல்ல கேங்க, மனிதன் 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 எடுத்துங்க, மனிதன் எங்கேருந்து வந்தான், மனிதன் குழந்தையிலிருந்து வந்தான், குழந்தை எங்கேருந்து வந்தது, கருவிலிருந்து வந்தது, கரு எங்கேருந்து வந்தது, ஆணுடைய விந்து பெண்ணுடைய முட்டை சினை முட்டையிலிருந்து வந்தது, இது ரெண்டும் எங்கேருந்து வந்தது, இது ரெண்டும் கொஞ்ச நாளுக்கு முன்னே என்னவா இருந்தது, ரத்தத்திலிருந்து வந்தது, வெளியிலிருந்து யாரும் கூட சிக்க ரத்தத்திலிருந்து தான் வந்தது, ரத்தம் தான் உருவாக்குது. ரத்தம் எங்கேருந்து வந்தது, சாப்பிடுகின்ற உணவு, அந்த உணவுக்கு ரசம்னு சொல்ல முடியுங்களா, கைமீன் இங்கிலீஷ் சொல்லுவோம், அந்த ரசத்துலேருந்து வந்தது. அப்போ அந்த உணவு எங்கேருந்து வந்தது, நம்ம சாப்பிடுகின்ற உணவு பொருள்னு வந்தது, அது வந்து கார்போஹைட்ரேட்டுங்கிறோம், புரோட்டீன்கிறோம், என்ஜைம்ங்கிறோம், ஃபேட்டுங்கிறமெல்லாம் சொல்கிறோம், தானியங்கிறோம், பருப்பு வகைகள் சொல்கிறோம், மற்ற எத்தனையோ சொல்கிறோம், பழம் காய்கறிலாம் சொல்லி, இந்த பழம் காய்கறிலாம் எங்கேருந்து வந்தது, நிலத்திலிருந்து வந்தது, அப்போ எங்கேருந்து மண்ணிலிருந்து வந்தது. அப்போ அந்த மண்ணுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால், மண் கொடுத்த அந்த சத்திலிருந்து உயிரோட்டத்திலிருந்து அது வந்தது. அப்போது எங்கே உண்மையான உயிர் எங்கே தோன்றியிருக்குதுன்னு சொன்னால், மண்ணில் தான் தோன்றியிருக்காங்க. கடைசி இப்படி பார்த்தீங்கனாலும் என்னதுன்னா, இறுதியாக அப்படி தோன்றிய அந்த உயிரானது எங்கே போய் மறுபடியும் போய் அடையுதுன்னு சொன்னால், மண்ணை தான் போய் அடையுது,
அந்த வட்டம் போய்
மட்டும் அப்படியே போய் முடிஞ்சிருது. சுழற்சி சுழற்சி
சுழற்சி,
அப்புறம் நைட்டு சுழற்சி, கார்பன் சுழற்சின்னு சொல்லுவது, இது உயிர் சுழற்சி,
உயிர் சுழற்சியில் மண்ணிலேயே துவங்கி, ஆமாம், மண்ணிலேயே போய் முடியுது
அடங்குது. அப்புறம் அதுக்கு மேலே மண்ணுடைய மகத்துவம்னு பார்க்கும்போது என்னன்னா, நீ நல்லா யோசனை பார்க்கணுங்க, நிறைய பேர் அதை சிந்திக்கிறதே இல்லை, நான் சிந்தனை ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். எப்படின் சொன்னால், இப்போ எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுங்க, தொழிற்சாலைகள் இருக்குது, தொழில், அது நான் சொன்ன முதல்ல மரத்தை பற்றியும் செடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாம் பெரும்பாலும் தொழிற்சாலை, பெரும்பாலும் தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். இத்தனை தொழிற்சாலை நடக்கணும்னா, இப்போ கரும்பு தொழிற்சாலை, உரத் தொழிற்சாலை, எந்த தொழிற்சாலை எடுத்துங்க, இதுதான் நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். அத்தனை தொழிற்சாலை, அலுமினிய தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, பருத்தி ஆடை தொழிற்சாலை, சந்தல் தொழிற்சாலை இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இந்த தொழிற்சாலை நடக்க வேண்டுமானால் அது மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள்னால் ஒன்று சணல்லாம், இப்போ சணல் வேணும், பருத்தி வேணும், ஒவ்வொன்றும் மூலப்பொருள் வேணும். இந்த மூலப்பொருள் எங்கிருந்து பெறப்படுகின்றன,
மண் தான்,
எல்லாம் மண்ணில் தான் வருதுங்க. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் மனிதருக்கு வந்து, நீ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது விடுங்க, இந்த தொழில் விடுங்க, கோலா தங்கச்சுரங்கம், தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்தனங்கள் சொல்லணும், இந்த நவரத்தனங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா, எல்லாம் மண்ணில் தான் வந்தது. ஒரு காலத்தில் வந்து சாதாரண மரமாக செடியாக கூடியாக இருந்து இலையாக ஆகி அந்த இலை வந்து மண்ணில் உளுந்து மக்கி 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 கடைசியாக தான் உயரமாகுது. எப்படி மார்பிள்னு சொல்லக்கூடிய அந்த சல்லவைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சாதாரண கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கள் தான், அந்த சுண்ணாம்புக்கள் தான் காலப்போக்கில் வந்து அது மார்பிள் ஆகுது, அது மாதிரி ஆகுது ஆகுது. ஆமாம், அதை வந்து நம்ம யாரும் நினச்சே பார்க்கறது இல்லை. இப்போ இந்த மூலப்பொருள் எப்படி தொழிற்சாலை கொடுங்க, ஒரு சிவப்பாட்டில் தான் வரும், நாங்கள் எங்களுடைய ஏரோட்டை நின்று விட்டால் உங்கள் தேரோட்டை நின்று விடும் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். இன்னொரு இடத்துல ஒரு நல்ல கருத்து, அது நாங்கள் சேற்றிலே கவிக்க வேணாலும் நீங்கள் சோற்றிலே வைக்க முடியாதுன்னு வரும். இது உண்மை, பெரிய மிகப்பெரிய உண்மை. ஆனால் அண்மை காலங்களில் இந்த உண்மையை யாரும் சரியானபடி புரிந்து கொள்வதில்லை, உணர்வதில்லை. அதனால் இது இப்போ எங்கே போன்றவர்கள்லாம் என்னென்னா கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, இன்றைக்கு மக்கள் அது உணரப்போகிறார்கள். இது உணர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது,
மொத்த வாழ்க்கைக்கு மண் தான் ஆதாரம்.
ஆமாம், ஆதாரம், மண் தான் ஆதாரம். அப்போ மண்ணை நாம் மதிய கற்றுக்கொண்டாலே போதும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை.
இயற்கை தானாக வந்து பாதுகாக்கப்பட்டுவிடும்.
நம்ம வந்து முதல்ல இயற்கை வாழ்மையை பற்றி பேசலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுக்கு தான் என்ன ஒரு முன்னோடி என்ன சொல்லணும், இயற்கை வாழ்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இயற்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆகவே மண்ணை பற்றி நன்றாக தேர்ந்து விடுமானால், அவனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விடுமானால், நமக்கு வந்து சாதாரணமாகவே அந்த இயற்கை வேளாண்மை என்ன என்பது புரிந்துவிடும். ஆகவே அதுதான் ஆதாரம், அதை முன்ன நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மண்ணை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அது வந்து ஒரு மண் பூமி மண் தாய் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த வணங்குகின்ற அந்த ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொண்டோமானால் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டோம். யாருமே வந்து தாய்க்கு தவறு அழிக்க மாட்டார்கள். அது மாதிரி தான் மண் என்ற அந்த ஒரு தாய்க்கு நாம் தவறு அழிக்கக்கூடாது என்ற வந்து எண்ணம் வேரூன்றி விட்டால் மனதில், அது நம்ம சங்கல்பமாக எடுத்துக்கொண்டோமானால் கண்டிப்பாக நாம் இயற்கைக்கு மாறிவிடுவோம் என்று நான் கூற விரும்புகிறேன்.